السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: والذين اتخذوا مسجدا ضرارا وكفرا وتفريقا بين المؤمنين وإرصادا لمن حارب الله ورسوله من قبل، صدق الله العلي العظيم. அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பா உங்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்பு அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, முஸ்லீம் உம்மாவுடைய ஒரு மிக முக்கியமான இடமாகத்தான் பள்ளி வாயில்களை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். பள்ளி வாயில் என்று சொல்லக்கூடியது உலகத்தில் மனித சமூகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தது தொட்டு முதல் மனிதர் அபுல் பஷர் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் முதலாவது பள்ளியை உலகத்தில் மக்களுக்காக வேண்டி, முஸ்லீம்களுக்காக வேண்டி அல்ல, மனிதர்களுக்காக வேண்டி நிர்மாணிக்கப்பட்ட கட்டப்பட்ட முதலாவது வீடு காபா ஆலயம் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தை, உன்னதமான யதார்த்தத்தை குர்ஆன் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மதீனாவுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அங்கே இரண்டு பள்ளிகளுக்காக வேண்டி அத்திவாரப்பட்டார்கள். ஒன்றே மஸ்ஜிதுல் குபா, இன்னமொன்று மஸ்ஜிதுல் நபவி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரெண்டு பள்ளிகளையும் கட்டுவதற்கு தன்னுடைய சிறு கரங்களினால் கற்களை சுமந்து வந்திருக்கிறார்கள், அதிலே பங்கெடுத்திருக்கிறார்கள், இந்த பள்ளியை கட்டி முடித்தார்கள். அம்ருல்லாஹு மிஸ்ர் நாட்டை கைப்பற்றிய சந்தர்ப்பத்தில் அங்கேயும் ஒரு மஸ்ஜிதை உருவாக்கினார்கள். இக்காலத்தில் வந்தவர்கள் அந்த பள்ளிக்கு பேர் வைத்தார்கள் ஜாமே அம்ரு பின் ஆஸ் என்பதாக. மக்ரிப் மொரோக்கோவுக்கு போனவர்கள் அங்கேயும் மஸ்ஜிதுல் குர்துபா என்று சொல்லக்கூடிய இன்றைய ஸ்பெயின் இருக்கக்கூடிய குர்துபா என்று சொல்லக்கூடிய பள்ளியை கட்டினார்கள். சுருக்கமாக சொல்ல போனால், முஸ்லீம்கள் எங்கெங்கெல்லாம் குடியேறினார்களோ அவர்கள் செய்த முதலாவது வேலை அந்தந்த பிரதேசங்களில் பள்ளி வாயில்களை கட்டி அந்த பள்ளி வாயில்களை தன்னுடைய வாழ்க்கையினுடைய சென்டர்களாக ஆக்கிக் கொண்டார்கள். பள்ளி என்று சொல்லக்கூடியது அது மஸ்ஜித், சுஜூது செய்யக்கூடிய இடம், தொழக்கூடிய இடம் என்று சொல்லக்கூடிய பெயரை உள்வாங்கக்கூடியதாக இருந்தாலும் அது மனித சமூகத்தினுடைய முஸ்லீம்களுடைய மனித சமூகத்தினுடைய சென்டர்களாக இருந்து செயல்பட்டிருப்பதை எங்களுக்கு காண முடிகிறது. ஆக இஸ்லாமிய சகோதரர்களை தெரியாதே, பள்ளி வாயில்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ரெண்டு வகையான பள்ளிகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சுட்டி காட்டுகிறான். முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்வாவுடைய பெயரில் கட்டப்பட்ட பள்ளியை சொல்லுவது போல கெட்ட நீயத்துகளுக்காக வேண்டி கட்டப்பட்ட பள்ளிகளையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். பள்ளி என்று சொல்லக்கூடியது நல்ல இஹ்லாஸுடைய அல்லாஹ்வுக்காக வேண்டி கட்டப்பட்ட பள்ளிகளும் இருக்கிறது. அந்த பள்ளிகளில் முஸ்லீம்களை குறிப்பதற்காக வேண்டி, மனித சமூகத்தை இரண்டாக கூடுபடுவதற்காக வேண்டி, மக்களை பிரித்து காட்டுவதற்காக வேண்டி கட்டப்பட்ட பள்ளிகளில் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தை குர்ஆன் மின்னலாக எங்களுக்கு பறைசாட்டிக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் பள்ளி என்பதாக பேர் வைக்கப்பட்ட இடமெல்லாம் தொழுகைக்கு தகுதியான இடமாக இல்லை என்பதையும் குர்ஆன் எங்களுக்கு மிகவும் அழகாக சுட்டிக் காட்டுகிறது. குர்ஆன் ஒரு கட்டத்தில் சொல்லுகிறது, உலகத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் நபவியை கட்டினார்கள், ஏகத்துவத்திற்காக வேண்டி, மக்களை ஒன்று திரட்டுவதற்காக வேண்டி, அங்கிருந்து மக்களுக்கு நல்லதுகள் போய் சேர வேண்டுவதற்காக வேண்டி. இதை பார்த்துக் கொண்டிருந்த நயவஞ்சகக்காரர்கள் முனாஃபிகீன்கள் அவர்களுக்கு இது பொறுக்கல்ல. அவங்க என்ன செய்தார்கள் என்றால், குஃப்ரை வளர்ப்பதற்காக வேண்டி, முஸ்லீம்களை பிரிப்பதற்காக வேண்டி, முஸ்லீம்களுக்கு மத்தியில் மாற்று மதத்துடைய கருத்தை திணிப்பதற்காக வேண்டி ஒரு பள்ளியை கட்டினார்கள். அந்த பள்ளியை கட்டிவிட்டு சத்தியம் செய்தார்கள், இந்த பள்ளியை நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் கட்டிருக்கிறோம் என்பதாக இந்த பள்ளியை திறப்பதற்கு நீங்க வர வேண்டும் என்று சொல்லி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பணித்தார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்தமானார்கள். இந்த கட்டத்தில்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் ஆயத்திற்கு வைத்தான், தக்வாவின் மீது அமைக்கப்பட்ட பள்ளி வாயில்கள் தொழுவதற்கு, இபாதத்து செய்வதற்கு, வணக்கம் செய்வதற்கு தகுதியான இடம், அப்படிப்பட்ட பள்ளிகளை நாடி செல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபியை பார்த்து படித்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வஹி இறங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் வஹியின் மூலமாக நபியை பார்த்து சொல்லுகிறான், வல்லதீன தஹது மஸ்ஜிதம் வரான், முஃமீன்களுக்கு மனிதர்களுக்கு தீங்கு விளைவிப்பதற்காக வேண்டி, ஒக்குப்புடன் இறைவனை நிராகரிப்பதற்காக வேண்டி, ஒத்த குறையத்தன் மக்களை பிரிப்பதற்காக வேண்டி. உலகத்தின் இந்த இலங்கையில கூட இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு பார்க்கலாம், கட்டப்படக்கூடிய பள்ளிகள் எல்லாம் ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி இருப்பதை விடவும் தங்கள் முஸ்லீம்களை பிரிப்பதற்காக வேண்டி, முஸ்லீம்களை பிரித்து காட்டுவதற்காக வேண்டி கட்டப்படக்கூடிய பள்ளி வாயில்கள் எங்களுடைய நாட்டில் இன்றும் இருக்கத்தான் செய்கிறது. இது இன்ன வகுப்பாளுடைய பள்ளி, இது இதற்கான பள்ளி என்பதாக இருக்கக்கூடிய எட்டு வீத முஸ்லீம்களையும் கூறு போட்டு முஸ்லீம்களை பிரிப்பதற்காக வேண்டி கட்டப்படக்கூடிய பள்ளிகளை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த காலத்திலேயே குர்ஆனில் ஆயத்திறக்கி விட்டான். வல்லதீன தஹது மஸ்ஜிதம் வராரன் வக்குஃபுரன் வத்தஃப்ரீகன் வஇர்சாலன், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு பள்ளி வாயில் கட்டப்பட வேண்டிய நோக்கம், ஒரே ஒரு நோக்கம் தக்வல்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி, இறைவனுக்காக வேண்டி, மனித சமூகத்துக்கு இங்கிருந்து நலவுகள் போய் சேரப்பட வேண்டும், இது பிரிவினைக்காக வேண்டி அல்ல என்ற நோக்கத்தில் தான் பள்ளிகள் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய உன்னதமான கருத்தை குர்ஆன் எங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களை தெரியாமலே பள்ளி என்று சொல்லக்கூடியது இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தன்மை என்பது சொன்னால், உலமாக்கள் சொல்லுகிறார்கள், உலகத்தில் மனிதர்கள் தரம் பிரித்து பார்ப்பார்கள். ஒரு பாடசாலைக்கு போனால் மாணவன், அதிபர், உஸ்தாத் என்று சொல்லி மக்களை தரம் பிரிக்கலாம். வீட்டுக்குள்ள போனால் தகப்பன், மைந்தன், கணவன், மனைவி என்று சொல்லி மக்களை தரம் பிரிப்பார்கள். இதே போல ஒரு பாராளுமன்றத்துக்கு போனால் தலைவர் என்று சொல்லியும், எம்பி என்று சொல்லியும், மினிஸ்டர் என்று சொல்லியும் இப்படியாக மக்களை தரம் பிரிப்பார்கள். உலமாக்கள் சொல்லுகிறார்கள், மனித குலத்தில் யாரையுமே தரம் பிரிக்காமல் அனைவரையும் ஒரே சமமாக பார்க்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறென்றால் அது பள்ளி வாயிலாகத்தான் இருக்கும். பள்ளியுள்ள தோறக்கூடிய அரசனும், பள்ளியுள்ள தோறக்கூடிய ஏழையும், பள்ளியுள்ள தோறக்கூடிய பணக்காரனும், பள்ளியினுடைய இமாமும், பள்ளியினுடைய ரஷ்டியும் பள்ளியுள்ளுக்கு ஒரே அமைப்பில்தான் அவர்கள் கீழ்ப்பண்ணப்படுவார்கள். அவர்களுக்கு என்று சொல்லி இடம் ஒதுக்கப்பட மாட்டாது. வரக்கூடியவர்கள் வந்தடத்தில் உட்கார்ந்து நின்று தொடர்பு கொள்வார்கள், அவர்களுக்கு என்று சொல்லி சஃபில் இடம் ஒதுக்கப்பட மாட்டாது. இப்படிப்பட்ட ஒரு ஹாசியத்தை, ஒரு குறிப்பான விடயத்தை உள்வாங்கியதுதான் பள்ளி வாயில். இரண்டாவது உலகம் பள்ளியை பொறுத்தவரையில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் தொட்டு அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலம் வரைக்கும் பள்ளி வாயில்களில் கடைபிடிக்கப்பட்ட ஒரு உன்னதமான விடயம்தான் பள்ளி என்று சொல்லக்கூடியது. அது சரியான சிம்பிளாகத்தான் இருக்கும். அங்க யாரும் ஆடம்பரமான எந்த ஒரு நடவடிக்கையும் செய்ய மாட்டார்கள். பள்ளியினுடைய காப்பட், பள்ளியினுடைய லாங்கு, பள்ளியினுடைய மீன், அதாவது ஃபேன், பள்ளியில் இருக்கக்கூடிய கட்டிடம், இவைகள் அனைத்தும் சிம்பிள், அதாவது சாதாரணமானது, எளிமையானது. யாருக்கும் அதை உட்காரலாம், யாருக்கும் அதை பராமரிக்கலாம், யாருக்கும் அதை வாங்கலாம், யாருக்கும் அதை செய்யலாம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு பின்னால் வந்த சலபுகளும் பள்ளி வாயில் கட்டினார்கள். உலகத்தில் கட்டிடக்கலையில் முஸ்லீம்கள் தேர்ச்சி விட்டார்கள். கட்டிடக்கலையில் முஸ்லீம்களுக்கு ஒரு வகையான
ஒரு வகையான தேர்ச்சி கிடைத்து விட்டது. உஸ்மானியாருடைய ஆட்சி காலத்தில்தான் பள்ளிகளுடைய ஸ்டைல் மாறிவிட்டது. பள்ளிகள் கோபுரப்பட்டு பள்ளிகளுக்குள்ளே குர்ஆனுடைய ஆயத்துகள் எழுதப்பட்டு பள்ளிகளுக்குள்ளே இஸ்லாமிக் கிராஃபிக் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் பள்ளியுடைய தூணிலும் பள்ளியுடைய சுவரிலும் பள்ளியுடைய கூரையிலும் குர்ஆனுடைய திருவசனம் எழுதப்பட்ட ஒரு பழக்கத்தை நாங்கள் பார்க்கிறோம். இது நபியுடைய காலத்தில் இருக்கல்ல, சஹாபாக்களுடைய காலத்தில் இருக்கல்ல, இது உஸ்மானியாக்களுடைய துருக்கியை மையப்படுத்தி உலகத்தை ஆண்ட அந்த அரசர்களுடைய காலத்தில்தான் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உருவானது என்பதை என்பதற்கு சரித்திரம் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பள்ளி என்று சொல்லக்கூடியது ஒரு எளிமையான இடம், அது ஏழைகளுக்கு சொந்தமான இடம் அல்ல, அது ஒரு எளிமையான இடம். அங்கு வரக்கூடியவர்கள் எளிமையாகத்தான் நடந்து கொள்வார்கள். எவ்வளவு வசதி படைத்த ஒரு செல்வந்தருடைய கல்யாணம் பள்ளிக்குள் நடப்பதாக இருந்தாலும் அந்த கல்யாணம் சிம்பிளாகத்தான் இருக்கும், சாதாரணமாகத்தான் இருக்கும். அவருடைய கல்யாணத்துக்கும் ஒரு ஏழையினுடைய கல்யாணத்துக்கும் பாவிக்கப்படக்கூடிய பாய், பாவிக்கப்படக்கூடிய வெள்ளப்படவை, பாவிக்கப்படக்கூடிய பேங்க், பாவிக்கப்படக்கூடிய மேசை அனைத்து ஒன்றாகத்தான் இருக்கும். இங்கே யாரையும் யாருமே வித்தியாசப்படுத்தி பார்க்க மாட்டோம், யாரையும் யாருமே இரண்டு கண்டு பார்க்க மாட்டோம். அனைவருக்கும் ஒரே வகையான ட்ரீட்மெண்ட் இங்கத்தான் கிடைக்கும். இதனால்தான் ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், பள்ளி என்று சொல்லக்கூடியதே உனக்கு நிச்சயமாக ஐந்து வகையான லாபங்களை உனக்கு தந்து கொண்டே இருக்கும். எங்களுடைய பள்ளி வாயில்கள் இதை எங்களுக்கு தருகிறதா என்று சொல்லி நாங்கள் இடத்திலே கையை வைத்து கேட்டு பார்க்க வேண்டும். ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாபிஈன்கள்ல வந்த ஒரு மிகப்பெரிய மனிதர், அவர் சொல்றார், ஐந்து விடயங்களில் ஒன்றை விட்டும் பள்ளி உனக்கு லாபம் தருவதை விட்டும் பள்ளி ஒரு நாளும் இல்லாமலாக இருக்க மாட்டாது. உனக்கு ஐந்து விடயத்தில் ஒன்றை நிச்சயமாக தரும். முதலாவது சொன்னார்கள், உன்னுடைய பாவங்களை அந்த பள்ளி வாயில் மன்னித்து விடும். பள்ளிக்கு வரக்கூடிய மனிதன் வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் அவனுக்கு தௌபாவாகத்தான் இருக்கும். ஒவ்வொரு எட்டும் ஒரு அந்தஸ்தை நிறுத்தி வைக்கிறது, ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பள்ளியின் பக்கமாக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் பள்ளிக்காக வேண்டி வரக்கூடிய நேரத்தில் அந்த ரோவை தயார் சுத்தக்கூடிய ஒவ்வொரு சுத்துக்கும் உங்களுக்கு நன்மைகள் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை குரான் பரம் சாட்டிக் கொண்டிருக்கிறது, பாவங்கள் மன்னிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லாவின் புறத்திலிருந்து உங்களுக்கு மகப்புறத்து கிடைக்கும். பள்ளிக்குள்ள வந்தால் நல்ல மனிதர்களை சம்பாதிக்கலாம், மனித கூடுதல்களை சம்பாதிக்கலாம். உங்களுடைய நண்பர்கள் யார் என்று சொன்னால் இரவிலே இறங்கி தஹஜ்ஜத்தில் தொழக்கூடியவர்கள். உங்களுடைய நண்பர்கள் யார் என்று சொன்னால் அல்லாஹுடைய மாளிகைக்குள்ளே இருந்து கொண்டு அல்லாஹுவை துதிக்கக்கூடியவர்கள். உங்களுடைய நண்பர்கள் யார் என்று சொன்னால் ஹராத்தை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொண்டவர்கள். நீ பள்ளியுள்ளுக்கு வருவாய் என்றிருந்தால் உனக்கு நல்ல கூட்டாளிமார்களை சம்பாதித்துக் கொள்ளலாம், நல்ல நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளலாம். பள்ளி வாயில் அப்படிப்பட்ட இடமாக இருக்கிறது என்பதை சொல்லிவிட்டு மூணாவது சொன்னார்கள், இன்னமொன்றையும் சொன்னார்கள், உன்னுடைய அயல் வீட்டாரையும் உனக்கு அடையாளம் கண்டுகொள்ளலாம், உன்னுடைய அயல் வீட்டாரையும் உன்னால் பார்த்துக் கொள்ளலாம். பள்ளிக்கு வாராங்க அயல் வீட்டார்கள், பள்ளிக்கு வாராங்க ஊர் ஜமாத்தார்கள். இதனாலும் இந்த நாளும் சுபகுடைய தொழுகையில ஒருவரை நாங்கள் காணுகிறோம், திடீரென்று அவரை காணவில்லை. ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அவர்கள் இருக்கக்கூடிய ஏழைகள் யாரு, அவர்கள் உள்ள நோயாளிகள் யாரு, இவைகளை எல்லாம் உங்களுக்கு கண்டுகொள்ளலாம். நீங்க பள்ளிக்கு வந்து போகக்கூடிய பழக்கம் இருந்து கொண்டிருந்தார். என்னுடைய ஊர்ல காத்து வாங்க தகுதியானவர்கள் யாரு, என்னுடைய ஊர்ல இருக்கக்கூடிய நோயாளிகள் யாரு, என்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய சிறை கைதிகள் யாரு, என்னுடைய ஊருடைய நிலைப்பாடுகள் என்ன என்று சொல்லக்கூடிய ஒன்றையும் நீங்க பள்ளிக்கு வரக்கூடிய மக்களாக இருப்பீங்க என்றிருந்தால் பள்ளிக்கு வந்து உன்னுடைய சலாம் கொடுக்கிறீங்க. ரெண்டு பக்கத்துக்கு, வலது பக்கத்துக்கு ஒரு சலாம், இடது பக்கத்துக்கு ஒரு சலாம், சலாம் கொடுத்து விட்டு பாருங்க இவர் யாரு இவர் யாரு. ஒரு மாத காலத்துக்கு இப்படி நாங்கள் செய்து வருவோம் என்றிருந்தால் இந்த ஊரையே நாங்கள் அடையாளம் கண்டுகொள்வோம், இந்த ஊரை ஊரையே எங்களுக்கு தெரியும். ஒரு நாளைக்கு சுபகுடைய சலாம் கொடுத்தேன், வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார், அஸ்ஸலாமு அலைக்கும், எந்த இடத்தை சார்ந்தவர் நீங்கள், உங்களுடைய பேர் என்ன, என்ன செய்வீங்க, ரெண்டு வார்த்தை கேட்டோம். இடது பக்கத்துக்கு சலாம் கொடுத்தோம், அங்கேயும் ஒருவர் இருக்கிறார், அவரையும் அடையாளம் கட்டுக்கொண்டோம். ஒரு நாளைக்கு பத்து பேரை சந்திக்கலாம், ஒரு நாளைக்கு பத்து பேரை சந்திக்கலாம். ஐவேளை பரவ தொழுகைகளுக்கு பிறகு அடையாளம் கண்டுகொள்கிறோம், நீங்க யாரு, எப்படிப்பட்டவர், அவளை காணல, இல்ல நான் வைத்திய சாலையில் 5 நாள் இருந்தேன், யாருமே அவளை பார்க்க போகல. ஆனா பள்ளியில எங்களுக்கு பழக்கம் பாதுகாக்கலாம், பள்ளியுக்கு வாருங்கள் ஹராத்தை விட்டும் கண்ணை பாதுகாக்கலாம். அஞ்சாவது சொல்கிறார்கள், பொண்ணுடைய ஒரு காய்ந்த வறண்ட பூமிக்கு தண்ணி கொட்டுவது போன்று குர்ஆனுடைய ஆயத்துகள் உங்க காதல விழ விழ உன்னுடைய உள்ளம் சமைஞ்சு கொண்டே போகும், உள்ளம் பக்குவப்பட்டுக் கொண்டே போகும். எனவே பள்ளிக்கு வரக்கூடிய பழக்கத்தை உருவாக்கிக்கொள், பள்ளிக்கு வரக்கூடிய பழக்கத்தை வாழ்க்கை உருவாக்கிக்கொள். இந்த 5 நன்மைகள் இருந்தும் ஒரு நன்மை நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். இதற்கு ஹதீஸை ஆதாரமாக சொல்லுகிறார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சாட்சி சொல்லலாம், சாட்சி என்று சொல்லக்கூடியது விக்னஸாக வரக்கூடிய ஒருவர் எதை கண்ணால் பார்க்க முடியுமோ, எதை கண்ணால் கண்டாரோ அதற்குத்தான் அவருக்கு சாட்சி சொல்லலாம். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், தலைப்பறையை கண்ணால் கண்டுவிட்டேன், கண்ணால் கண்டதற்கு பிறகுதான் சாட்சி சொல்லலாம் நான் தலைப்பறையை கண்டேன் என்பதாக. ரெண்டு ஒருவர் திருடிக் கொண்டிருக்கிறார், அவர்கள் திருடக்கூடிய திருட்டு வேலையை நான் கண்ணால் கண்டால் தான் எனக்கு சாட்சி சொல்லலாம் இவர் திருடிவிட்டார் என்பதாக. ஆனா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தியரிக்கு மாற்றமாக உண்டே சொன்னார்கள், இதா ரஐதும் ரஜுலன் யஅதாது அல்மஸ்ஜித், ஒரு மனிதரை நீங்க காண்றீங்க, ஒரு மனிதரை நீங்க பார்க்கிறீங்க, அவர் பள்ளிக்கு வந்து போய்கொண்டிருக்கிறார், அவர் பள்ளியுடைய தொடர்பாக இருக்கிறார், அவருடைய உள்ளம் பள்ளியுடைய சம்பந்தமாக இருக்கிறது, பள்ளிக்கு வருவதும் பள்ளியை விட்டு வெளியே போவதும் இவருடைய வழக்கமாக இருக்க வேண்டியிருந்தால் அவருக்கு ஈமான் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் சாட்சிகள் உங்கள் உங்களுக்கு சாட்சியம் சொல்லலாம், உங்களுக்கு விட்னஸாக வரலாம். சுபஹானல்லாஹ், கண்ணால் ஈமானை பார்க்க முடியாது, ஈமானை கண்ணால் அடையாளம் காண முடியாது, ஆனால் ஒரு மனிதர் பள்ளியில் தொடர்புள்ளவராக இருப்பார் என்றால் அவருடைய ஈமானுக்கு நீங்க சாட்சி சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டளையை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை பார்த்து பணித்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பள்ளி வாழ்வுக்கு சொல்லக்கூடியது ஒரு கண்ணியமான ஒரு சண்டையான இடம் மட்டுமல்ல, இந்த பள்ளிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. முதலாவது கடமை, பள்ளியை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். வெறுமனே பள்ளியுக்கு பள்ளியை ஊட்டையாக்குவது, பள்ளியை நதிசாக்குவது, பள்ளியை மட்டுமல்ல பள்ளிக்கு சொந்தமான எதையுமே நாங்கள் நாசப்படுத்த மாட்டோம். அல்லாஹுடைய சின்னங்கள் மக்பரா, முஸ்லீம்களுடைய மையவாணி அல்லாஹுடைய சின்னங்களாக இருக்கிறது. அல்லாஹுடைய வேத முஸ்லீம்களுடைய சின்னமாக இருக்கிறது. ஷா வலி இல்லா முஹத்தி என்ற கிதாபில் இருக்கிறார்கள், அதில் சொல்லுகிறார்கள், இவைகளை கண்ணியப்படுத்துவது, இவைகளை சண்டைப்படுத்துவது ஒரு மனிதனுடைய ஈமானுக்கு அடையாளமாக இருக்கிறது. தக்குவாவை அது பிரஸ்தாபிக்கிறது. அந்த ஒன்றுதான் பள்ளி வாயில்களை கண்ணியப்படுத்துவது, சண்டை செய்வது, பள்ளியை அழகாக வைப்பது, பள்ளியை சுத்தம் செய்வது, பள்ளியினுடைய ஹவுஸை சுத்தமாக வைப்பது, பள்ளியினுடைய சின்னாக்கம் அதாவது வஷ்ரூமை சுத்தமாக வைப்பது, இவைகளை பற்றியெல்லாம் எந்த அளவுக்கு வந்திருக்கிறது சொன்னால், பள்ளி உள்ளுக்கு மனம் பூசுங்கள், பள்ளியை மனமாக்குங்கள். அதற்கு அந்த காலத்தில் ரோதென்று சொல்லக்கூடிய மிக பொறுமதியான கட்டைகளை பத்த வைப்பார்கள், அதை கொண்டு பள்ளி மனமாகிவிடும். இதை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கரங்களின் ஊடாக செய்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு பெண்மணி பள்ளியை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள், ஒரு பெண்மணி பள்ளியை வலவையாக சுத்தம் செய்வாள். ஆனா அந்த பெண்மணியை திடீரென்று காண இல்லை, திடீரென்று அந்த பெண்மணியை மிஸ் பண்ணிட்டாங்க. ஒருவர் காணாமல் போய்விட்டால் சும்மா இருக்க வேண்டாம், அவரை பத்தி விசாரிங்கோ, இவர் எங்க இவரை காணலையே, இவர் எங்க பெய்தார், இவரை காணலையே. தபக்குது அஹ்வால், தஜஸ்ஸுஸ் இல்ல, ஒருவருடைய குறைய துருவி துருவி ஆராய்வது இல்ல, ஒருவர் எங்களை விட்டு மறைந்து விட்டால் இவர் எங்க காண இல்லை என்று அவர் தேடுவது எங்களுடைய எங்களுக்கு எங்களுடைய நபி காட்டி தந்த வழக்கமாக இருக்கிறது. ஒரு பள்ளியை சுத்தம் செய்யக்கூடிய பெண்மணி அவளை மிஸ் பண்ணிட்டாங்க சல்லல்லாஹு சொல்லம், கேட்டாங்க எங்க என்று சொல்லி சொன்னாங்க, யார சூழல்லா, அவன் நேற்று இரவு தான் காலம் சென்று விட்டா, மௌத்தாகி விட்டா. சொன்னாங்க சல்லல்லாஹு சொல்லம், எனக்கு அதை சொல்லக்கூடாதா, சொல்லி இருக்கலாமே. இல்ல யார சொல்லுங்க, இரவு மௌத்தாகித்தா, இரவோடு இரவாக நாங்கள் அடக்கம் செய்து விட்டோம். நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸாவை மையத்தை பத்தி அவர்களுக்கு செய்தி சொல்லவில்லை என்று கவலைப்பட்டாங்க, ஆத்திரப்பட்டாங்க. சொன்னாங்க, எனக்கு சொல்லுங்க, அந்த பெண்ணுடைய கபரை காட்டித்தாங்கோ. கபரு காட்டப்பட்டது. அந்த கபரு கிட்ட போய் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலு தக்பீர் கட்டி ஜனாஸாவுடைய தொழுகையை பூர்த்தி செஞ்சாங்க. மையத்துக்கு சொல்ல இல்லைன்னு கோபப்பட்டாங்க. அப்துல் ரஹ்மான் அவருடைய நிகாஹ் நடக்குது, திருமணத்துக்கு சொல்ல இல்லைன்னு கோபப்படல. கடமையாகி விட்டது. மையத்துக்கு சொல்ல இல்ல என்றால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக் கொள்வோம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக் கொள்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, தெரியாமே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணுடைய கபருக்கு மேல கபருக்கு பக்கமாக போயிருந்து ஜனாஸாவுடைய தொழுகையை நிலைநாட்டி இருக்கிறார்கள், நிறைவேற்றி இருக்கிறார்கள். பள்ளி வாயிலை பொறுத்தவரையில் அசுத்தமானவர்கள் மாதவிடாயுடைய பெண்கள், பள்ளியுள்ளுக்கு வளர்க்கும் பள்ளியுள்ளுக்கு அதாவது முழுக்குடையவர்கள், பெருந்தரவர்கள் அதாவது முழுக்குடைய ஜனாதிபதியவர்கள் பள்ளியுள்ளுக்கு வரக்கூடாது. இவைகளை பற்றி எல்லாம் குரான் பேசியிருக்கிறது. இன்னும் ஒன்றும் குரான் ஹதீஸ் சொல்லுகிறது, பள்ளிக்கு உள்ள வர்த்தகம் செய்வது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. பள்ளியுள்ளுக்கு வர்த்தக நடவடிக்கைகள் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அது இஸ்லாமிய வங்கி சம்பந்தப்பட்ட ஒரு அறிவித்தலாக இருந்தாலும் சரி, பள்ளியுள்ளுக்கு பிசினஸ் கூடாது. பள்ளியுள்ளுக்கு இஸ்லாமிய வங்கியாக இருந்தாலும் அதனுடைய அட்வர்டைஸ்மெண்ட் பள்ளியுள்ளுக்கு வரக்கூடாது. அப்படி வருவது கையாளத்துக்குரிய அடையாளமாக இருக்கும். பள்ளியுள்ளுக்கு சட்டங்கள் சட்டம் போட்டு பேசக்கூடாது. அது எந்த ஒரு ஜமாத்தாக இருந்தாலும், எந்த ஒரு இஸ்டுமாவாக இருந்தாலும், எந்த ஒரு மஷூராவாக இருந்தாலும், எந்த ஒரு அனுவல் ஜென்ரல் மீட்டிங்காக இருந்தாலும், உலகாக்களுடைய கெதரிங்காக இருந்தாலும் சரி, ஹபீசுடைய சபையாக இருந்தாலும் சரி, பள்ளிகளுக்குள்ள சத்தம் தூக்கி பேசுவது இது நடக்க வந்திருந்தால் சொன்னாங்க, என்னுடைய பதினைந்து வகையான பாவங்களை செய்வாங்க என்றிருந்தால், பதினைந்து பாவங்களை இந்த உம்மத்து செய்யும் என்றிருந்தால் சொன்னுடைய நூல் அறந்து விட்டால் எப்படி மணி ஒன்றன் பின் ஒன்றாக கீழே கொட்டிக் கொண்டிருக்குமோ, இதே போல ஒன்றன் பின் ஒன்றாக அல்லாஹ்வுடைய வேதனை சோதனை இந்த உம்மத்துக்கு வந்து கொண்டே இருக்கும். அது இராக்காக வரும், அது நிதியாவாக வரும், அது இப்படி வரும், அது அப்படி வரும். எப்படி வரும் அல்லாஹ்வுக்கு தெரியும். நூல் எப்படி ஒவ்வொரு மணிமணியாக கீழே கொட்டுமோ, இதே போல அல்லாஹுடைய வேதனையும் அல்லாஹுடைய சோதனையும் இந்த உம்மத்துக்கு வந்து கொண்டிருக்கும். அதுல ஒன்று தான் சொன்னாங்க, பள்ளிகளுக்கு உள்ள சத்தம் போட்டு பேசக்கூடிய பழக்கம், பள்ளிகளுக்கு உள்ள கூச்சலிட்டு பேசக்கூடிய பழக்கம். இன்றைக்கு ஜும்மாவுடைய தினம் கூட எங்களுடைய சிறார்களை எங்களால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத நிலையில நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இதை யார் சொல்லிக் கொடுப்பது? இதை பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பள்ளியினுடைய குரவல், பள்ளியினுடைய கண்ணியம், பள்ளியினுடைய சண்டை ஒவ்வொரு சின்ன சின்ன உள்ளத்திலும் விதைக்கப்பட வேண்டும். எப்படி பிரசிடென்ட் அக்கௌண்ட்டுக்கு போனால் எவ்வளவு அதமாக இருக்கிறோம், அங்க யாரும் மொபைல் போன் கொண்டு போறதும் இல்லை, அப்படி கொண்டு போகவும் முடியாது. குழந்தைகள் அமைதியாக்குவார்கள். ஆனா இந்த பள்ளி வாயிலை பார்க்கும் பொழுது பாடசாலை மாணவர்கள் கூட பாடசாலை இருப்பவற்றில் பாடசாலை நேரங்களில் பள்ளியை ஒரு பொழுதுபோக்கக்கூடிய இடமாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய அவல காட்சிகளையும் நாங்கள் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இவைகளை சொல்லிக் கொடுப்பது யார்? இந்த பாடசாலை சிறார்களுக்கு சொல்லிக் கொடுப்பது யார்? இவர்களுக்கு பெற்றோர்கள் இல்லையா? இவர்களுக்கு தாய் தந்தை இல்லையா? அன்புக்குரிய சகோதரத்தை, பள்ளியினுடைய கோமல், பள்ளியினுடைய கண்ணியத்தை பேணக்கூடிய சமூகமாக நாங்கள் வளர வேண்டும், நாங்கள் பிறரை வளர்க்க வேண்டும். இது பெற்றோருடைய, இது பேரக்கூடிய மிக முக்கியமான ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது சொன்னாங்க, சொல்லம் பள்ளிகளுக்கு யாவாரம் செய்யக்கூடாது, பள்ளிகளுக்குள்ள காணாமல் போல பொருளை யாராவது ஒருவர் பள்ளியுள்ளுக்கு வியாபாரம் செய்கிறார், பள்ளியினுடைய பிம்பரை வியாபாரத்துக்காக வேண்டி பாதிப்பார் என்றால் நாங்கள் சொல்லுவோம், ஒரு துவா எங்களுக்கு சொல்லி தந்தாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க துவா செய்யுங்கோ, அவருக்கு என்ன துவா செய்ய வேண்டும்? லா அர்பஹல்லாஹு திஜாரத்தக், உங்க வியாபாரத்தில் அல்லாஹ் லாபத்தை தராமல் இருப்பானாக, உங்க வியாபாரத்தில் அல்லாஹ் லாபத்தை ஆக்காமல் இருப்பானாக. பள்ளி வாயில் வியாபாரம் செய்யக்கூடிய இடம் அல்ல. பள்ளி வாயில் காணாமல் போன பொருளை தேடக்கூடிய ஒருவரை கண்டால் லா ரஹ்மஹுல்லாஹு அலைஹி ஃபஇன்னல் மசாஜித லன் துபன பிஹா, என்று சொல்லக்கூடிய துஆ. லா ரஸ்ஹல்லாஹு அலைஹ், அல்லாஹ் உனக்கு இந்த பொருளை திருப்பி தராமிருப்பானாக என்று சொல்லி துஆ கேட்பதை கூட எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறார்கள். எனவே பள்ளியினுடைய ஹோமஸ், பள்ளியினுடைய கண்ணியம் பேணப்பட வேண்டும். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வளவு முக்கியமான இவ்வளவு சிறப்புகளை உள்வாங்கிக் கொண்ட பள்ளியினுடைய நோக்கம் என்ன? எதற்காக வேண்டிய இந்த பள்ளி? எதற்காக வேண்டிய இந்த பள்ளி இவ்வளவு சிறம் பெரிதாக கட்டப்பட்டிருக்கிறது? இவ்வளவு பெரிய ஏற்பாடுகள் கிழமையில் ஒரு நாள் வந்து தொழுதுவிட்டு போவதற்கா, அல்லது பெருநாளுடைய தினத்தில் நாங்கள் ஒன்று கூடுவதற்கா, 27 நாள் ஒன்று ஒன்று கூடுவதற்கா? இந்த நாட்டில் அன்பான சகோதரர்களை பெரியார்களே, பள்ளி பெரிதாக்கி கட்டலாம் ஒரே ஒரு கட்டத்தில்தான். எந்த கட்டத்தில் என்றால், சுபகுடைய தொழிலைக்கு பள்ளியில இடம் பத்தாது, பள்ளியை உடச்சி கட்டுறது சர்வாகிவிடும். ஜும்மாவுடைய தொழிலைக்கு அல்ல, பெருநாளுடைய தொழுகைக்கு அல்ல. இமாம்கள் மீது அளவாக தொகுத்திருக்கிறார்கள், ஜும்மாவுடைய தினத்தில் ஜனம் கூடிவிட்டது, ஜன நெருக்கடி எந்த அளவுக்கு சுஜூது செய்ய முடியாத அந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறது. சொல்றாங்க, முதலாவது சப்புல உள்ள கிரவுட், முதலாவது ரோல சப்புல உள்ளவங்க பூமியில சுஜூது செய்வாங்க, இரண்டாவது சப்புல உள்ளவங்க அவங்களோட முதுகுல சுஜூது செய்வாங்க, மூணாவது சப்புல உள்ளவங்க அவங்களோட முதுகுல சுஜூது செய்வாங்க. அப்படியே விஷயம் கம்ப்ளீட் ஆகிடும். அது ரோட்டை கடந்து அது எந்த பயிற்சி சேர்ந்தாலும் பிரச்சனை இல்லை. முன்னுக்குள்ளவங்களுடைய நெற்றி பூமியில பட்டால் போகும். ஜும்மாவுக்காக வேண்டிய பள்ளி அடைச்சி கட்ட போறோம், ஜும்மாவுக்காக வேண்டிய பள்ளியை பெரிதாக்க போறோம். இல்ல, அன்புக்குரிய சகோதரத்தை, பள்ளி வாயில்கள் பெரிதாக கட்டப்பட்டது தொழுகைக்காக வேண்டி மட்டுமல்ல. சொன்னிதன், இந்த உலகத்தினுடைய அத்தனை சோழர்கள் அத்தனை முடுக்குகளையும் அத்தனை இடங்களையும் அல்லாஹ் எனக்கு பள்ளியாக ஆக்கி தந்திருக்கிறான். தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டால் விண்ணிலே பறக்கக்கூடிய ஒருவருக்கும் தொழலாம், விண்ணிலே பறக்கக்கூடிய ஒருவருக்கும் சொல்லலாம். அவர் பள்ளியை நாடி வர வேண்டும் என்ற கட்டாயப்பாடு அவருக்கு இல்லை. அவர் முசாமராக இருக்கிறார், அவர் பிரியாணியாக இருக்கிறார். ஆனால் பள்ளி வாயில்கள் பங்களிப்பு என்ன? நவீனுடைய காலத்தில் பள்ளி வாயில்கள் எப்படி இருந்தது சொன்னால், ஒரு ஆத்மீக சென்டராக இருந்தது. இங்க வரக்கூடியவர்களுக்கு ஆத்மீக ரீதியான ஸ்பிரிச்சுவல் ஆத்மீக ரீதியான கைடன்ஸ் கிடைக்கும். சுபஹானல்லாஹ், ஆத்மீக ரீதியான வழிகாட்டல்கள் விக்கரை கொண்டும் சலவாத்தை கொண்டும் இஸ்தக்பாரை கொண்டும் தர்மியாவை கொண்டும் ஒவ்வொரு வாரம் அணியத்தில் வந்து சொல்றார், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஜினா செய்ய அனுமதி தாருங்கள், நான் விபச்சாரம் செய்ய வேண்டும், எனக்கு அனுமதி கொடுங்கோம். சுபஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவத்தை நாடி வந்தவனுடைய உள்ளத்தை தொட்டு அவருடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தி அவருக்கு துஆ செய்து அவர் சொல்றாரு, அதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில ஜினாவை போல வெறுப்பான ஒரு பாவத்தை நான் காணவே இல்லை. அல்லாஹ் அதை எனக்கு வெறுப்பாக்கி விட்டான். பள்ளி வாயில்கள் நபியினுடைய காலத்துல ஒரு ஆத்மீக ஸ்பிரிச்சுவல் சென்டர், இங்க வரக்கூடிய மக்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துவார்கள். சொல்லுகிறது, உள்ளத்தை சுத்தப்படுத்துங்கள், உள்ளத்திலே ஈமானுடைய அன்பு, நல்ல பழக்கங்களுடைய பண்பாடு, இவை உள்ளத்திலே வர வேண்டுமா? அதற்குரிய சென்டர்களாக பள்ளியை பாவியுங்கள். பள்ளிக்குள்ள வரக்கூடியவனுக்கு ஆத்மீக ரீதியான உணர்வுகள் பிறக்க வேண்டும். இப்படியான இடமாகத்தான் பள்ளியை நடு சல்லமாக மாற்றினார்கள். நபியினுடைய காலத்துல பள்ளி வாயில் இரண்டாவது இடமாக பெரிய மதரசாக்களாக இருந்தது. அந்த காலத்துல ஜாமியா இஸ்லாமியா இருக்க இல்ல, அந்த காலத்துல ஜாமியா அலுவலர் இருக்க இல்ல, அந்த காலத்துல நாட்டில் இருக்கக்கூடிய 235 இருக்க இல்ல. ஆனா அந்த காலத்தில் உலமாக்கள் இருந்தார்கள், தாபி உலமாக்கள் இருந்தார்கள், ஹதீஸை பாடமாக்கினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு 5000க்கும் மேற்பட்ட ஹதீஸை பாடமாக்கினாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா குர்ஆனிய முஸ்லிஹாக இருந்தார்கள், ஜைத் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு தஆலா ஒரு முஃப்தியாக இருந்தார்கள். ஹராம் ஹலால பத்தி தெரியும். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா பெண்களை பத்தி, பெண்களுடைய சத்தவங்க, பெண்களுடைய மசாயில்களை பத்தி அவங்களுக்கு நன்றாக தெரியும். எந்த அளவுக்கு தெரியும் என்றா, சில பெண்கள் வந்து சொல்லுவாங்க, எங்களுக்கு மாத விழாய் எங்களை மென்சஸ் போய்கொண்டே இருக்கிறது, இது நிக்கவில்லை, இது ஒரு நோய், நாங்க என்ன செய்வது? இது மாதவிடாயா, இது மென்சஸா, அல்லது நோயா? நாங்க தொழுவதா, நாங்க தொழுகையை விடுவதா, குரான் ஓடுவதா, குடும்பம் நடத்துவதா, கணவன் மனைவியாக வாழ முடியுமா? இதற்கு பிரச்சனை, இதுக்கு என்ன தீர்ப்பு என்று சொல்லி ஆயிஷாவிடத்துல கேட்டதுக்கு, ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டதுக்கு அவ சொன்னா, நாளை காலையில வரும்பொழுது ஒரு தஞ்சி துண்டுல ஒரு பக்கம் எடுத்து கொஞ்சம் சின்ன ஒரு பக்கம் துண்டுல அந்த ரத்தத்தை கொஞ்சம் தேய்ச்சி கொண்டு வாங்கோ, நான் இதை பார்த்து சொல்லுவேன் இது நல்லதா இது இதா என்று சொல்லி அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் கொடுத்திருந்தான். அன்புக்குரிய சக்கையான சகோதரரே, மதரசாக்களாக யூனிவர்சிட்டிகளாக பெரும் பெரும் அங்கத்தான் எல்லா வகையான கிதாபுகளும், குர்ஆன் வேணுமா, தஃப்ஸீர் வேணுமா, ஹதீஸ் வேணுமா, கணவனுக்கு தாற்பயம் செல்லக்கூடியவாக பள்ளி வாய்ந்திருக்கிறது. ஒவ்வொரு சுபகுடைய தொழுகைக்கு பிறகும் சலாம் கொடுத்துவிட்டு அவவாதுகளை முடித்துக் கொண்டு துஆக்களை ஓடிவிட்டு செல்லும்பாக செல்லும் திரும்பி மறுபக்கம் திரும்பி சஹாபாக்களை பார்த்து கேட்பாங்க, இன்றைக்கு ராவோங்கள யாரும் கனவு கண்டீங்களா? கனவுகளுக்கு தாற்பயம் செல்லக்கூடிய சபைகளாக பள்ளி வாய்ந்திருக்கிறது. எனவே பள்ளி வாயில் வெறுமனே தொழுட்டு போற இடம் மட்டுமல்ல, இது மதரசாக்களாக இருந்திருக்கிறது. சின்ன பிள்ளைகளுக்கு சிறார்களுக்குரிய மதரசாக்கள் அல்ல, வயது வந்தவர்களுக்குரிய மதரசாக்கள், அடல்ட்ஸுக்குரிய மதரசாக்கள். இங்க அடல்ட்ஸ் பெரியவங்க வந்து படிப்பாங்க, பெண்களும் படிப்பாங்க, அவர்களுக்கு இடம் இருக்கிறது. இப்படிப்பட்ட இடமாகத்தான் நபியினுடைய காலத்துல பள்ளி வாயில் இருந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னும் பிறகு பார்க்கும் பொழுது அது கண்டன போகும் பொழுது நரி செல்லம் வாகன செல்லம் உடன்படிக்கைக்கு பிறகு வெளிநாட்டுடன் தொடர்புகளை உருவாக்கிக் கொண்டார்கள். ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை ஹிஜ்ரி 6 நடக்குது. இந்த ஹிஜ்ரி 6 பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட கையால சைன் பண்ண தெரியாது, சைன் பண்ண இயலாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தஹத ஹாத்தமன் ஒரு மோதிரத்தை, அதாவது ஒரு சீல் எடுத்துக் கொண்டாங்க. சீல் பண்ணி அனுப்புவதற்காக வேண்டி அந்த சீலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கையில தான் வச்சு கொண்டிருந்தாங்க. என்ன செய்வாங்க, அந்த சீலை அடிச்சுத்தான் கடிதம் அனுப்புவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில கடிதம் யாரோ ஒருத்தர் எழுதுவாரு, இவங்க சீல் பண்ணி அந்த கடிதத்தை அனுப்பி வைப்பாங்க. இந்த கடிதங்கள் போனது எங்க தெரியுமா? அயல் நாட்டில் இருக்கக்கூடிய அயல் நாட்டில் இத்தியோப்பியாவுக்கும், ஹபஷா என்று சொல்லக்கூடிய இத்தியோப்பியாவுக்கும், அதாவது ஈரானுக்கும், அதாவது பஹ்ரைனுக்கும், நஜ்ரானுக்கும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் நாட்டுக்கும் கடிதம் அனுப்புறாங்க. இந்த கடிதம் தொடர்பதற்கு பிறகு வெளிநாட்டு தூதுவர்கள் டெலிகேஷன்ஸ் வாராங்க, வெளிநாட்டிலிருந்து வாராங்க. இந்த சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த டெலிகேஷன்ஸ் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய தூதர்களை சந்திக்கக்கூடிய இடமாக பள்ளியை ஆக்கிக் கொண்டார்கள். பள்ளி வாயிலுக்குத்தான் வருவார்கள் மாற்று மதத்தவர்கள், பள்ளிக்குத்தான் வருவாங்க எதிர் யஹூதிகள், பள்ளிக்குத்தான் வருவாங்க நசராணிகள், பள்ளிக்குத்தான் வருவாங்க மஜூசிகள். பள்ளியில்தான் டெடிக்கேஷன் வந்து உட்காருவாங்க, மீட் பண்ணுவாங்க, சந்திப்பாங்க. சில கிதாபுகள்ல சில சந்தர்ப்பங்கள்ல அந்த கிறிஸ்தவங்க சொல்லுவா, கிறிஸ்தவர்கள் சொல்லுவார்கள், இது எங்க தொழுகைக்குரிய நேரம், நாங்க என்ன செய்ய கேட்ட சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியினுடைய ஒரு ஓர பகுதியில உங்களை வணக்கத்தை செஞ்சு கொண்டு வாங்கோன்னு சொல்லி அனுமதி கொடுத்தாங்க. நான் அதுக்கு இந்த காலத்துல அனுமதி கொடுக்க இல்ல, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எந்த அளவுக்கு பிளெக்சிபிலிட்டியாக எந்த அளவுக்கு எல்லா சமூகத்தையும் உள்வாங்கி நடத்தினார்கள் என்பதற்கு உதாரணம் சொல்லுகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, கூட்டங்கள் வருவார்கள், மர்ஹபன் பில் கௌமி கைர ஹதாயா வலா நதாமா, மர்ஹபன் பில் கௌமி கைர ஹதாயா வலா நதாமா. புகாரியை படித்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெல்கம் பண்ணுவார்கள், வெல்கம் ஸ்பீச் கொடுப்பார்கள், அவர்களை வரவேற்பார்கள், அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவார்கள், அவர்களுடைய பயணத்தை பற்றி கேட்பார்கள், அவர்களுக்கு அவர்களை விருந்தாளர்களாக பார்த்திருக்கிறார்கள், குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஒளிக்காட்டுவார்கள். எங்களுடைய பள்ளிகளுக்கு வெளிநாட்டு தூதர்கள் அல்ல, எங்களை சூழ இருக்கக்கூடிய மாற்று மதத்தவருடைய வணக்கத்தலங்கள் இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய பிரமுகர்கள், இங்கே இருக்கக்கூடிய பிரமுகர்களை பள்ளிக்கு வரவழைத்து நாங்கள் எதையுமே பேச தேவையில்லை, அவங்களுக்கு சொல்லுவோம் எங்களை விருந்தாளியாக பள்ளிக்கு வந்து நாங்கள் என்ன செய்யறோம், நாங்கள் என்ன பேசுகிறோம் என்ற பார்த்துட்டு போங்கோ என்று சொல்லி நாங்கள் அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறோம். அப்படிப்பட்ட சென்டர்களாக எங்களுடைய பள்ளிகளை நாங்கள் ஆக்க வேண்டும். மூணாவதாக, நாலாவது, நடிகருடைய காலத்தில் பள்ளி இப்படி இருந்திருக்கிறது, இது இந்த காலத்தில் இல்லா போன ஒன்று. ஒரு காலம் இருந்துச்சு, என்ன செய்வாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம் வந்துவிட்டால் நபியினுடைய பேர்ல பைத்துகள் கட்டப்பட்டு, பாட்டுகள் கட்டப்பட்டு, கவிதைகள் ஏற்றப்பட்டு அந்த கவிதைகளை எல்லாம் பள்ளிக்குள்ள அரங்கேற்றுவார்கள், பள்ளிக்குள்ள வந்து பேசுவார்கள். இமாம் மூஸல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி படித்த பாடல்கள், இதே போன்று இந்த காலத்தில் உலமாக்கள் நபியை பற்றி எழுதின பாடல்கள், இந்த காலத்தில் வாழக்கூடிய சிறார்கள் சின்ன சின்ன குழந்தைகள் நபியை பற்றி எழுதின கட்டுரைகள், எழுதின ஆக்கங்கள், கவிதைகள், இவைகளை கூட நபியுடைய காலத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்தார்கள். ஹஸ்ஸான் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பள்ளிக்குள்ள வருவாங்க. வந்து நபியை உட்கார வச்சு கொண்டு நபிக்கு முன்னால சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால நபியை பத்தி பாடுவாங்க, நபியை பத்தி பேசுவாங்க. எனக்கு அவைகளை பத்தி சொல்றதுக்கு நேரம் இல்லை. எந்த அளவுக்கு பேசினாங்க என்றால், எந்த அளவுக்கு ஒரு பாட்டு பாட்டு படிச்சாங்க என்றால், எந்த அளவுக்கு ஒரு ஒரு ஷேர் ஒரு ஒரு நசீதா படிச்சாங்கன்னு சொன்னால், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டு எழுந்து நின்று தன்னுடைய போர்வையினால் ஹஸ்ஸானுக்கு பொன்னாடை போட்டினார்கள். ஹஸ்ஸானுக்கு பொன்னாடை போட்டினார்கள். இது நடந்தது வெரி கிரவுண்ட் அல்ல, இது பள்ளியுள்ளுக்கு, இது பள்ளியுள்ளுக்கு. இமாம்கள் எழுதுகிறார்கள், பள்ளியுள்ளுக்கு பாட்டுக்கு பாட்டு போட்டி நடந்திருக்கிறது, பள்ளியுள்ளுக்கு பேச்சுக்கு பேச்சு போட்டி நடந்திருக்கிறது. நானும் பேசுகிறேன், நீனும் பேசு, நானும் பாடுகிறேன், நீனும் பாடு. அப்படிப்பட்ட இடமாக சிறார்கள் பள்ளிக்குள்ள வந்து என்ஜாய் பண்ணுவார்கள். யூத் பள்ளியுள்ளுக்கு வந்து என்ஜாய் பண்ணுவார்கள். தந்த ஆட்டங்களையும் தன்னுடைய திறமைகளையும் இன்றைக்கு ஸ்கூல்ல காட்டுறாங்க, இன்றைக்கு போய் கிரவுண்ட்ல காட்டுறாங்க, இன்றைக்கு போய் சென்டர்ல காட்டுறாங்க. அவங்களுக்கு பள்ளியுள்ளுக்கு காட்டுறதுக்கு நாங்கள் இடம் அமைத்து கொடுக்கல, சல்லல்லாஹு அமைத்து கொடுத்தார்கள். இது மிக மிக ஆழமான விடயம். எங்களுடைய சிறார்களை பள்ளிக்குள்ள வைக்கிறோம் என்றிருந்தால் சிறார்களுடைய ஆக்டிவிட்டிஸ் பள்ளியுள்ளுக்கு நடக்க வேண்டும். அகதியாக்களை போன்ற பாடசாலைகள் பள்ளியுள்ளுக்கு இருக்க வேண்டும். பாட்டு போட்டிகள், இஸ்லாம் சொல்லக்கூடிய பாடல், இஸ்லாம் சொல்லக்கூடிய பேச்சு, இஸ்லாம் சொல்லக்கூடிய சிங்கள மொழி, இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆங்கில மொழி, இப்படிப்பட்ட மொழி நடைகளையும் இந்த பள்ளிகளுக்குள்ள உள்வாங்க வேண்டும். இப்படிப்பட்ட இடமாக பள்ளிகள் மாற வேண்டும். இவைகளை பிறப்பி பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும். அடுத்த ஒரு கட்டமாக நபியுடைய காலத்தில் கல்வி வாயில் என்று சொல்லக்கூடியது ஒரு பைனான்சியல் ஹப்பாக இருந்திருக்கிறது. பைனான்சியல் ஹப், இந்த பள்ளிகளுக்கு தான் ஜகாத்தை சேர்ப்பாங்க. கூட்டு ஜகாத் தனி டிபார்ட்மெண்ட், கூட்டு ஜகாத் தனி டிபார்ட்மெண்ட். இங்க இருக்கிற கரியர் கைடன்ஸ், தொழில் வழிகாட்டல், ஒத்தரவு ஆறாறு பிச்சைக்காரராக யாசகம் கேட்டு வராரு. எங்க பள்ளிக்கு வெளிவிக்கக்கூடிய ஆக மோசமான காட்சி இந்த காட்சி. பள்ளிக்கு வெளியே போனா அது அவங்களோட தொழில், அது அவங்களோட ப்ரொஃபஷனல் ஜாப். எப்படி பேசணும், எப்படி யாசகம் செய்யணும் அவங்களுக்கு தெரியும். வெளி பள்ளிக்கு வெளியே போனா யாசகம் கேட்கிறாங்க. ஆனா யார் இவங்களுக்கு தொழிலுக்கு வழிகாட்டுறது? நபியினுடைய சபையில வந்து ஒருத்தர் கேட்கிறார், யார சொல்லுமா, எனக்கு எதுவும் தாங்கலேன். ஒருக்க கொடுத்தாங்க, ரெண்டாவது முறை கொடுத்தாங்க, நடிசல்லம் கொடுத்தார்கள், மூணாவது முறை கேட்கலுமே சொன்னாங்க, இங்க வா, நீ நல்ல தேவ ஆரோக்கியத்தோடு இருக்கிறாய், என்ன உனக்கு பிரச்சனை, ஏன் கேட்கிறாய்? இல்ல யார சொல்றாங்க, கொண்டுமே இல்ல, நான் ஏழையாக இருக்கிறேன், வறுமையின் காரணமாகத்தான் கேட்கிறேன். சொன்னாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன வீட்டுல உள்ளத்தை கொண்டு வராங்க, விற்போம், கலெக்ஷன் பண்ணி கொடுக்க இல்ல, இந்த காட்டு பணத்தை கொடுக்க இல்ல, கப்பிட்டல் எடுத்தோடும் உங்களோட சொந்த பொருளை விற்று வீட்டுல இருந்த பொருளை விற்றாங்க. எப்படி விற்றாங்கன்னு சொன்னா ஆப்ஷன்ல விற்றாங்க. தேவையான சாமான வாங்கி வச்சுட்டு மற்ற ஒரு திருகத்தால ஒரு கோடாளி வாங்கி கொண்டு வா என்று சொல்லி அனுப்பினாங்க. அந்த மனிதர் பஜாருக்கு போய் ஒரு கோடாளி வாங்கி கொண்டு வந்தாரு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட கருணை நபி என்று சொன்னால், ஹதீஸ்ல மிக தெளிவாக வந்திருக்கிறது, தந்த கையால அந்த கோடாளிக்கு புடி போட்டு கொடுத்தார். கரிய கைடன்ஸ், தொழில் வழிகாட்டல், சொல்லி போய் சொன்ன பயிற்சி அஞ்சு நேரம் பள்ளிக்கு வந்து போய்கொண்டு சொல்ல இல்ல, அவருக்கு சொன்னார், நீ பதினஞ்சு நாளைக்கு பள்ளிக்கு வரக்கூடாது, பதினைந்து நாளைக்கு இந்த பள்ளியில் நீ வரக்கூடாது, நீ காட்டுல போய் விறகு வெட்டி பஜாரில் நிற்க வேண்டும், எந்த இடத்துல தொழுக வாயுவாகவோ நேரமாகவோ அந்த இடத்துல தொழுது கொள்ளப்பார். பதினைந்து நாளைக்கு நான் உன்ன பள்ளியில பார்க்க கூடாது. பதினைந்து நாட்களுக்கு பிறகு வாராரு, நல்ல உடுக்குடுத்து வாராரு, கையில பணம் இருக்கிறது. கேட்டாங்க, வாழ்க்கை எப்படி போகுது? சொன்ன யார சூழல்லா, இப்ப நான் சுயமாக சம்பாதிக்கிறேன், எனக்கு அல்ஹம்துலில்லா எல்லாம் சரியாகி விட்டது. அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களோட பள்ளி அப்படிப்பட்ட பள்ளியாக மாற வேண்டும். இங்க ஜகாத் மட்டுமல்ல, ஜகாத் ஃபித்ரா சேர்க்கப்பட வேண்டும், இங்க பௌனிங் நடக்க வேண்டும், பள்ளிக்கு முன்னால பௌனிங் இருக்கிறது. சுபஹானல்லாஹ், முஸ்லிம்களுடைய பணம் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன தெரியுமா சொல்லுது, இந்த இலங்கை நாட்டில ஆக கூடுதலான பௌனிங் நடக்கிற பீ அவர் ஜும்மாவுடைய நேரம், அவன் பள்ளியுள்ளுக்குத்தான் இருக்க வேண்டும், சிறைச்சாலைகளுக்கு போல அவன் நல்லவனாக மாட்டான், அவன் கெட்டு போவான். ஏன் அங்க உள்ள சூழல், இவர் பின்பக்கத்தை அடிச்சிட்டு போறாரு, இவர் ஒருத்தான் குடுவடிச்சாரு, அங்க பேச்சு பார்த்தா லைவையே குழுவுக்கு கொடுத்தவன் இருக்கிறான், அவனோட சேர்ந்த இடம் படிப்பாரு, அவனுக்கு தொழுகை ஞாபகம் வருமா, அவன் சின்ன கனவு செஞ்சிருக்கிறான், அங்க பேச்சு பார்த்தா பேங்க மங்கள் அடிச்சவன் இருக்கிறான், அவன் சொல்றாங்க ஏன் இங்க வந்தாய், இல்ல நான் தெரியாம 10 ரூபாய் காசி கலவாண்டேன், கையும் மையமாக மாட்டிக்கொண்டேன், என்ன இந்த பொழுது வச்சுட்டாங்க, நாங்க 1 கோடி கலவாண்டு வந்திருக்கிறோம், இப்படித்தான் கனவு செய்ய வேண்டும். அந்த கெட்டரை படிக்கிறார்கள், சொன்னாங்க சன்னம் வாசலம் இல்ல, சிறை கைதிகளை கொண்டு பள்ளியில கட்டி வைங்கோ. என்ன இருக்கிறது, நீ சேச்சாக இருக்கிறாயா, உன் மைண்ட்ல கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கிறதா இருக்கிறதா, முதலாவது நாள் சொன்னாரு முகம்மதே சல்லல்லாஹுவே, என்ன நீங்க கொலை செய்வதாக இருந்தால் கொலை செய்து விடுங்கள், ஆனால் பழிக்கு பழி வாங்கப்படுவீர்கள். என்ன நீங்க விட்டு விடுவதாக இருந்தால் என்னை நீங்க விட்டு விடுங்கள், ஆனால் இந்த உபகாரத்தை நான் மவுத்து வரைக்கும் மறக்க மாட்டேன், இதற்கு நான் நன்றி செலுத்திக் கொண்டே இருப்பேன். உனக்கு உங்களுக்கு பணம் வேணுமா, உங்களுக்கு சல்லி வேணுமா, உங்களுக்கு என்ன வச்சுக்கொண்டு சல்லி சம்பாதிக்க போறீங்களா, உங்களுக்கு எவ்வளவு விருப்பமோ அவ்வளவு கேளுங்க, நான் பணத்தை தாரேன். சங்கம்மா சொல்லம், மூணாம் நாள் ஒன்றும் செய்ய இல்ல, இவர் அவுட்புட்டாரு, நீ பேச்சு சேருவாப்பா, உன் பேச்சு நல்ல பேச்சு, இவ்வளவு பேச்சு பேசுறாயா, போண்டாங்க. நேரே அவுட்புட்டதுக்கு பிறகு ஒரு கிணத்துல போய் குளிச்சு கொண்டு வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், பள்ளியுள்ளுக்கு சிறை கைதியை கட்டி வச்சா அவன் தௌபா செய்வான், அவனுக்கு தௌபா நசீபாகும், தொழக்கூடிய மக்களை பார்க்கிறான். இப்படிப்பட்ட இடங்கள் தான் பள்ளி வாயில்கள். இதே போல தான் இன்றைக்கும் கூட மதீனா முனவ்வராவில் பார்க்க ஏதும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜீவிய காலத்திலேயே பாபு நிசா என்று சொல்லி பெண்களுக்கு என்று சொல்லி ஒரு பள்ளியை ஒரு கதவையே பள்ளியில் உருவாக்கினார்கள். நாங்கள் பள்ளி கட்டும் பொழுதும் எங்கட பள்ளியில பாபு நிசா இருக்க வேண்டும், இதுல பெண்கள் பள்ளியுக்கு வருவாங்க, எங்களுக்கு ஹவுஸ் இருக்கிறது போல பெண்களுக்கு ஹவுஸ், எங்களுக்கு சின்ன காமரை இருக்கிறது போல அவர்களுக்கு வாஷ்ரூம், எங்களுக்கு இருக்கிறது போல அவர்களுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாபு நிசா என்று சொல்லக்கூடிய கதவை அன்று ஆக்கி வைத்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த கதவின் ஊடாக ஒருவர் உள்ளுக்கு நுழைவதை கண்டதுமே அவரை கண்டித்தார்கள். எங்களுடைய சமூகத்தில் ஜும்மாவுடைய தொழுகைக்கு நாங்கள் சொல்ல இல்ல பெண்களை பள்ளிக்கு தொழுகைக்கு கூட்டிக் கொண்டு வாங்குவோம் சொல்லி நிச்சயமாக சொல்லுவோம். தரிசுகளுக்கும் பாடங்களுக்கும் பயானுகளுக்கும் பள்ளிக்கு பெண்கள் வருவதை செல்லமாக அமைத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு சொன்னா அன்புக்குரிய சகோதரே ஒரு கதவையே ஆக்கி வைத்து விட்டார்கள். இதுல பெண்கள் தான் உள்ளுக்காகுவார்கள். அந்த கதவு இன்றும் இருக்கிறது. அப்படிப்பட்ட பள்ளி வாயில்கள் வர வேண்டும். பள்ளியில செல்லமாக பள்ளி வாசல பார்க்கும் பொழுது அது ஒரு லைப்ரரியாக இருந்தது. அந்த லைப்ரரியும் இருக்கிறது. முன்னுக்குள்ள சேஜ், இந்த பள்ளிக்கு முன்னால் ஒரு சேஜ் இருக்கிறது. இந்த சேஜில பேசி பார்த்தா அங்க என்ன இருக்கு தெரியுமா? அன்பான சங்கையான சகோதரே, இந்த சேஜ் எடுத்தாவது இலங்கையில் உள்ள பள்ளி வாயில்கள் பாடம் படிக்க வேண்டும். அங்க பேசி பார்த்தா ஃபேமிலி கவுன்சிலிங் அங்க நடக்குது. ஃபேமிலி கவுன்சிலிங், கணவன் மனைவிக்கிறதே பிரச்சனை. கல்யாணம் முடிச்சு 5 மாசம் ஹஸ்பண்டுக்கு ஃபேமிலியில இன்ட்ரெஸ்ட் இல்ல. கல்யாணம் முடிச்சு 5 மாசம் கணவனுக்கு மனைவிக்கு பிரச்சனை. எங்க போவாங்கன்னு சொன்னா இவங்க ரெண்டு பேரும் போறாங்க, நேரே போறாங்க காவி கோர்ட்டுக்கு. ஆனா அதுக்கு முந்தி கவுன்சிலிங், உங்களோட ப்ராப்ளம் என்ன, உங்களோட செய்தி என்ன, கச்சமே அல்லாஹு அவரல்லதி துஜாலிலு கபீ ஸௌஜிஹா வதஸ்தகீ இல்லாஹ் வல்லாஹு யஸ்மஉ தஹாவுரக்குமா. ஒரு பெண்மணி வந்துட்டு தந்த கணவன் எனக்கு இப்படி செய்கிறார் என்று சொல்லி ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா சொல்றா, நான் நபியுடைய இடது பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன். இந்த ஹவுலா பின்த் ஹுவைன் என்று சொல்லக்கூடிய பெண்மணி அப்படியே வந்து நபியுடைய காதுல ரகசியம் பேசுறா. ஆனா எனக்கு கேட்க இல்லை, என்ன பேசுறான்னு சொல்லி ஏதோ சொல்றா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காது கொடுத்து கேட்கிறாங்க. தந்த கணவனை பத்தி, தந்த மாப்பிளைய பத்தி கம்ப்ளைண்ட் பண்றா, அவ சிக்காயத்து செய்றா, அவ முறைப்பாடு செய்றா. 7 வானங்களுக்கு மேலிருந்து அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத் திறக்கிறான். நபியே நாயகமே, உங்கள காதுல இப்ப ரகசியம் பேசினாலே ஒரு பெண் அந்த பெண்ணுடைய ரகசியத்தை அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருக்கிறான். எங்களுடைய பள்ளி வாயில்கள் அப்படிப்பட்ட இடங்களாக மாற வேண்டும். எதிரின் பிரச்சினை இங்க வந்து பேச ஏதும் அதற்குரிய சட்டம் எங்கள்கிட்ட இருக்கிறது, அதற்குரிய அமைப்புகள் இருக்கிறது. இது இங்க மட்டுமல்ல, எல்லா பள்ளிகளையும் வர வேண்டும். இன்றைக்கு டிவோர்ஸ் ரேட்ட குறைப்பது என்றால் கவுன்சிலிங்க கூட்டுங்கோ, டிவோர்ஸ் ரேட்ட குறைப்பது என்றால் கவுன்சிலிங் சென்டர்ஸ் அமைந்தோ. படிக்கக்கூடிய மாணவர்கள் வெறுமனே ஐடியை மட்டும் படிக்காம, வெறுமனே கவுன்சில் மட்டும் படிக்காம நீங்க படிக்க கவுன்சிலிங். இது பருவ ஐந்து, இது பருவ ஐந்து. கவுன்சிலிங் படித்து ஒவ்வொரு முஸ்லிமையும் முஸ்லிமாக வாழ வைக்கிறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இதே போலத்தான் நபியுடைய காலத்தில் பள்ளி வாயில்கள் மெடிக்கல் கேம்ப்களாக இருந்திருக்கிறது. நோய்வாய்ப்பட்டார்கள், பள்ளிகளுக்கு தான் நோயாளியாக இருந்தார்கள். எவ்வளவு காலம் இருந்தாங்க சொன்னா ஒரு கட்டத்தில் சொல்றாங்க, எனக்கு வல்லாஹி இன்னி குந்து அரிபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு காலம் இருந்தது சொன்னா நபியுடைய அழுகை எனக்கு தெரியும். ஆயிஷா சத்தியபாவுடைய வீட்டுள்ளுக்கு, நபியுடைய மனைவாருடைய வீட்டுள்ளுக்கு தஹஜ்ஜத்துடைய நேரத்துல நபி அழுவாங்க. அந்த அழுக சத்தத்தையும் நான் அடையாளம் கண்டுகொள்வேன். அவ்வளவு காலம் பள்ளிகளுக்கு நோயாளியாக இருந்தார்கள். அதே பள்ளியில தான் மூத்தானார்கள். மெடிக்கல் கேம்பிங், மெடிக்கல் கேம்ப இருக்கிறாங்க. வெறுமனே டாக்டர்ஸ்மார் ஒரு விடயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். வைத்தியர்கள் சொல்லக்கூடியவங்க இஸ்லாமிய பார்வையில, இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் நோய்க்கு மருந்து கொடுக்கக்கூடியவங்க மட்டுமல்ல, தொழில் நோய்க்கு மருந்து கொடுப்பது மட்டுமல்ல, மருந்தெழுது மட்டுமல்ல, விட்டமின்ஸ் கொடுக்கிறது மட்டுமல்ல. இஸ்லாம் சொல்லி இருக்கிறது திப்புன் நவி என்ற கிதாபில இவரு கையமல் ஜோசியர், இவரு கையமல் ஜோசியர் அம்மக்குமாக எழுதுறாங்க. டாக்டர்ஸுடைய வைத்தியர்களுடைய மிகப்பெரிய பங்கு என்னன்னு சொன்னால் அவர்கள் மெடிக்கல் கேம்பிங் வைத்து நோய் வராமல் தடுத்துக் கொள்ளக்கூடிய முறையை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். கேன்சர் எப்படி வருகிறது, இது ஹாஸ்பிட்டல்ல அல்ல, இது பள்ளியில் நடக்க வேண்டும். எப்படி ஒரு மனிதனுக்கு சுகர் டயபெட்டிக்ஸ் எப்படி கூடுது, இதற்குரிய காரணம் என்ன? இது நோய் வந்ததுக்கு பிறகு வைத்தியம் செய்வதல்ல, நோய் வர வந்து எய்ட்ஸ் என்றால் என்ன, ஏன் இது பரவுது, எய்ட்ஸ் டேக்கு ஸ்கூல்ல கூட்டம் நடக்குது, நம்ம பள்ளியில கூட்டம் வைப்போம். இன்னைக்கு பள்ளியில எய்ட்ஸ் பத்தி பேசப்படும். ஹதரத் பேச மாட்டாரு, லெப்ப பேச மாட்டாரு, இன்னைக்கு பேச போது டாக்டர் பேச போறாரு. டாக்டர்ஸ் கொண்டு வாங்கோ, முஸ்லீம் டாக்டர்ஸ் எங்களுக்கு வேணும். எதுக்கு என்று சொன்னால் உம்மத்துக்கு மருந்து கொடுப்பதற்கல்ல, உம்மத்த நோய் இல்லாமல் வாழ வைப்பதற்கு. ஆபிடேஷன்ஸ், அதாவது சமாதானம் செய்வது. இந்த நாட்டு ஆக்டர் இருக்கிறது, சமாதானம் செய்து வைப்பது. இன்னைக்கு வாப்பா மகன் ரெண்டு பேரும் கோர்ட்ல, மச்சான் மச்சான் கோர்ட்ல, மாமா மருமகன் கோர்ட்ல வழக்கு பேசுறாங்க. ஆனா எங்க பள்ளிகள்ல இவர்களை கூப்பிட்டு வச்சு சமாதான படுத்துறதுக்கு யாரும் இல்லையா? நவீனுடைய காலத்துல பள்ளி வாயில்கள் இதெல்லாம் நடந்துச்சு. இப்படிப்பட்ட பள்ளிகளைத்தான் இன்னைக்கு இந்த உம்மத்து வேண்டிக்குது. அப்படிப்பட்ட பள்ளிகளைத்தான் இந்த உம்மத்து என்று பார்க்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட பள்ளிகளாக இந்த பள்ளிகளை ஆக்கி வைப்பானாக. எங்க நாட்டில் இருக்கக்கூடிய 2000 மேற்பட்ட பள்ளிகளையும் இப்படிப்பட்ட பள்ளிகளாக ஆக்கி வைப்பானாக. ஆத்மீகத்துக்கும் அறிவுக்கும் கல்விக்கும் வைத்தியத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் முன்மாதிரியான சென்டர்களாக இந்த பள்ளியை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. இங்கிருந்து உண்மையான சூரியனை ஒதுக்கி வைப்பானாக. எப்படி நபியுடைய காலத்தில் மஸ்ஜிதுல் நபவி அல்லாஹ் மையப்படுத்தினானோ, இதே போல எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளியையும் தாவாவுடைய சென்டர்களாகவும் அல்லாஹை பற்றி அழைக்கக்கூடிய மக்களுடைய சென்டர்களாகவும் இதே போல அத்துணைக்குரிய இடங்களாக இந்த பள்ளியை ஆக்கி வைப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.